So we want to continue from where we were, we left off in our first session.
முதல் கூட்டிலே நாம் எங்கே விட்டோமோ அங்கிருந்து நாம் தொடர்ந்து தியானிக்க விரும்புகிறோம்.
When God created man,
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது,
He did not create him alone.
அவனை தனியாக அவர் சிருஷ்டிக்கவில்லை.
Because He not only wanted the man to be holy, He wanted the man to have fellowship.
மனிதன் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, அவனுக்கு ஐக்கியமும் உண்டாக வேண்டும் என்பதனால தான் தேவன் மனிதனை தனியாக உண்டாக்கவில்லை.
If he only wanted one holy person to represent him, then Adam alone would have been enough.
தம்மை வெளிக்காட்டும்படியாக பரிசுத்தத்திலே மாத்திரம் மனிதன் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாமை மட்டும் சிருஷ்டித்து அவனை மட்டுமே ஆண்டவர் வைத்திருந்திருப்பார்.
Let's turn to Genesis chapter 1 and verse 26.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்தை எடுத்துக்கொள்வோம்.
I want you to see something very carefully. When you read the Bible slowly, you discover it.
நீங்கள் வேத வசனங்களை மெதுவாக வாசித்தால் நீங்கள் அதிலே கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து அதிலே உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது. நான் விரும்புகிறேன்.
Genesis 1:26, God said, "Let us make man in our image."
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் ஆதியாகமம் 1:26 சொல்கிறார்.
According to our likeness.
நமது சாயலாக.
And let them rule.
அவர்கள் ஆண்டு கொள்வார்களாக.
When we have God's image, we will rule.
நமக்கு தேவனுடைய சாயல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டு கொள்வோம்.
When we lose that image, we become slaves.
நாம் அந்த சாயலை இழக்கும் பொழுது அடிமைகளாக மாறுவோம்.
We man has become a slave to sin because he has lost the image of God.
தேவனுடைய சாயலை மனிதன் இழந்தபடியினாலே தான் பாவத்திற்கு மனிதன் அடிமையாகி விட்டான்.
And most Christians, almost all of them, are defeated by sin because they don't have a passion to regain the likeness of God in their life.
தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயல் எப்படியாவது நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லாதபடியாலே தான் பாவத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள்.
Most Christians I have met are more interested in evangelism and social work and activity than in becoming like Jesus Christ.
நான் சந்தித்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்களிலே இயேசுவைப் போல மாறுவது என்பதை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் சமுதாய சேவை செய்ய வேண்டும், இன்னமாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அங்கும் இங்கும் ஓடி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
They are more interested like Martha to do some work in the kitchen than to sit at Jesus' feet and listen to him.
இயேசுவுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் மார்த்தாளைப் போல அநேக காரியங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள்.
And so most Christian workers, when they send a prayer letter or a report, they only talk about what they have done.
ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஊழியத்தை குறித்து தான் அறிக்கை அனுப்பும் பொழுது என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் அறிக்கை அனுப்புகிறார்கள்.
You read any prayer letter of any organization.
எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதனுடைய ஜெப அறிக்கையை ஜெப குறிப்புகளை வாசித்து பாருங்கள்.
It will be a Martha-like letter.
அது மார்த்தாளை போல எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கும்.
I made so many chapatis in the kitchen.
கிச்சன்ல இவ்வளவு சப்பாத்தி செய்தேன்.
How many curries I made.
இவ்வளவு குழம்பு செய்தேன், குருமா செய்தேன்.
How many people I fed.
நான் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறேன்.
How much work I did for the Lord.
நான் தேவனுக்கென்று எவ்வளவு பிரயாசங்களை எடுத்திருக்கிறேன், செய்திருக்கிறேன்.
When Martha came before Jesus in Luke 10:42.
லூக்கா 10:42 லே மார்த்தாள் இயேசுக்கு முன்பாக வரும்பொழுது
Jesus rebuked her.
இயேசு அவளை கடிந்து கொண்டார்.
He said, "You are worried about too many things I am not interested in."
அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், அவைகளில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார்.
One thing is needful.
தேவையானது ஒன்றே.
To sit at my feet and listen to my word.
என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்னுடைய வார்த்தையை செவி கொடுப்பது.
So when the Marys write a letter,
அவே மரியாள் இப்பொழுது ஒரு கடிதத்தை எழுதினால்,
they'll be writing about what they heard from the Lord.
தேவனிடத்திலிருந்து நான் என்ன கேட்டேன் என்பதை குறித்து அவர்கள் எழுதுவார்கள்.
You can find out when you read Christian circulars which is a Mary and which is a Martha.
கிறிஸ்தவ சுற்றறிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எது மார்த்தாளை போல ஊழியம், எது மரியாளை போல ஊழியம் என்பதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடித்து விடலாம்.
So many millions of circulars being sent out by churches and organizations these days.
இன்றைக்கு சபைகளின் மூலமாகவும் கிறிஸ்தவ நிறுவனங்களின் மூலமாகவும் லட்சக்கணக்கான சுற்றறிக்கைகள் தயாராகி போய் கொண்டே இருக்கிறது.
And you can make out this is a Martha, this is a Mary.
இது மரியாள், இது மார்த்தாள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம்.
Most of the Martha letters are disguised letters asking for money.
மார்த்தாளுடைய அறிக்கைகள் பார்க்கும் பொழுது அதன் உள்ளே பணம் கேட்கிற காரியம் பொதிந்திருக்கும், ஆனால் மார்வேஷத்திலே வரும்.
I need more money to make chapatis.
நிறைய சப்பாத்தி செய்வதற்கு எனக்கு பணம் தேவை.
Whereas Mary is not interested in money.
ஆனால் மரியாளோ பணத்திலே விருப்பமில்லை.
She is interested in sharing with others what she heard from the Lord.
தேவனிடத்திலிருந்து என்ன தான் கேட்டாலோ அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே விருப்பம் உண்டு.
That is very rare to hear these days.
இந்த நாட்களிலே இப்படி கேள்விப்படுவது மிகவும் அரிதாக இருக்கிறது.
There are a lot of Bible teachers.
அநேக வேத போதகர்கள் இருக்கிறார்கள்.
But very few who hear what the Lord is saying.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்பதை செவிடுக்கிறவர்களிலே வெறு சிலர் தான் இருக்கிறார்கள்.
The Bible says there'll be a famine of the words of the Lord in the last days.
தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாத ஒரு பஞ்சம் கடைசி நாட்களில் ஏற்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
That is because people don't have a passion to become like Christ.
கிறிஸ்து போல மாற வேண்டும் என்றதன ஒரு அபிலாஷை இல்லாதபடியால தான் அப்படி காணப்படுகிறார்கள்.
That is why the mark of all these Marthas is that they are defeated by sin.
ஆகவே தான் இந்த மார்த்தாள இருக்கக்கூடிய எல்லாரோட அடையாளமுமே பாவத்தினால தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They lose their temper but they serve God.
அவர்கள் கோபப்படுகிறார்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
They lust after women but they serve God.
ஸ்திரீகளை சூடு பார்க்கிறார்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
They love money but they serve God.
பணத்தை நேசிக்கிறார்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
Why don't they get rid of these sins?
ஏன் இந்த பாவங்களை விட்டு முடியவில்லை?
ஏனென்றால் they don't listen to God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை.
Jesus said man shall live not live by bread alone but by every word that proceeds from God's mouth.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
See this that when God said I'll make man in our image he said then they can rule.
நமது சாயலாக நம்முடைய மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அதற்கு பிறகு அவன் அவள் ஆண்டு கொள்வான் என்று
சொன்னான்.
பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான்
சொல்லுகிறேன், over sin because of one reason.
நீங்கள் பாவத்தை ஆண்டு கொள்வதில்லை, அது ஒரே ஒரு காரணம் உண்டு.
You are more interested in serving God than in becoming like Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் வாஞ்சை இருக்கிறது.
You are more interested in attending meetings and conferences than becoming like Jesus Christ in your home.
உங்களுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை போல எவ்வளவு அதிகமாக மாற வேண்டும் என்கிற விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக கூட்டங்களுக்கு போக வேண்டும், கான்ஃபரன்ஸ் போக வேண்டும் என்று தான் உங்களுக்கு ஆசை இருக்கிறது.
The more conferences you attend, it doesn't seem to change this attitude.
கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் நீங்கள் வந்தாலும் சரி, இந்த மனப்பான்மை மாற்றினதாக தெரியவில்லை.
So we need to learn that first of all.
ஆகவே முதலாவதாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
The second thing I want you to see here is
இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால்,
first of all when God creates us in his image he will make us rulers.
தேவன் தம்முடைய சாயலாக முதலாவது நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக
உண்டாக்கினார். The second thing is in verse 27.
இரண்டாவது காரியம் 27ஆம் வசனத்தில் இருக்கிறது.
That when he created man in his own image
அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த பொழுது
he did not create one but he created two.
அங்கே ஒருவராக உண்டாக்கவில்லை, இரண்டு பேராக உண்டாக்கினார்.
So the second thing we see is that when God creates us in his image he brings us into fellowship with others.
தேவன் தம்முடைய சாயலாக நம்மை உண்டாக்கும் பொழுது மற்றளோடு கூட நம்மை ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம்.
That we read right in chapter 1.
இதை நாம் முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம்.
That to rule over sin and fellowship was fundamental in God's eyes.
பாவத்தின் மேல் ஆளுகை செய்வது ஐக்கியம் என்பது இரண்டுமே மிகவும் அடிப்படையான காரியங்கள் தேவனுடைய கண்களில்.
Rule over everything on the earth.
பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாயாக.
We are tempted by so many things on this earth.
இந்த பூமியிலே எவ்வளவோ காரியங்கள் மூலமாக நாம் சோதிக்கப்படுகிறோம்.
We were supposed to rule over them but we have become slaves to them.
அவைகளெல்லாம் நாம் ஆண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்க நாமும் அவைகளுக்கு அடிமைகளாகி மாறி விடுகிறோம்.
Look at the number of people who are slaves to gold.
நகைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை பாருங்கள்.
They are not in the image of God.
அவர்கள் தேவனுடைய சாயலிலே இல்லை.
Look at the people who are slaves to sexual desire in a sinful way.
பாவமான வழியிலே தங்களுடைய பாலிய இச்சையினுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்கிற மக்களை பாருங்கள்.
They are slaves. They are not ruling.
அவர்கள் அடிமைகள், அவர்கள் ஆண்டு கொள்ளவில்லை.
And the reason is this.
காரணம் இதுதான்.
They don't have a passion to have the image of Christ in their life.
கிறிஸ்துவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இல்லை.
So as I was saying last time,
கடந்த முறை நான் சொன்னது போலவே
that all sin originated from pride.
எல்லா பாவமுமே பெருமையிலே தான் ஆரம்பித்தது.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
And one mark of pride,
அந்த பாவ பெருமையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால்,
is that we think we are better than others.
மற்றவர்களை காட்டிலும் நான் நல்லவன் என்று எண்ணுகிறோம்.
As long as you think that you are more important than other people,
மற்ற மக்களை காட்டிலும் நான் தான் முக்கியமானவன் என்று எண்ணும் காலமளவும்,
you will be defeated by sin.
பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள்.
Take the matter of anger.
கோபம் என்கிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
We get angry when somebody we think should give us more respect is not giving us respect.
எனக்கு அதிகமாய் இந்த ஆள் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறார். ஆகவே தான் கோபம் வருகிறது.
I think I'm more important than that person.
அவரோட நான் தான் முக்கியமானவன் என்று நாம் எண்ணுகிறோம்.
And I get angry that he doesn't give me the respect I think I deserve.
எனக்கு இவ்வளவு மதிப்பு தேவை அல்லது பெறுவதற்கு நான் தகுதி என்று எண்ணுகிறேன், ஆனால் அதை கொடுப்பதில்லை. ஆகவே கோபம் அடைகிறேன்.
This is the reason why most Christian workers I've met they get angry very quickly.
நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இந்த ஒரு அடிப்படை காரணத்தினால தான் மிகமாய் கோபப்படுகிறார்கள்.
They get angry because they expect people to serve them in some way and they are not being served.
தன்னை ஒரு விதத்திலே மக்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பணிவிடை செய்யப்படாத பொழுது கோபம் வருகிறது.
Or some people expect some money and they don't get that money, they get upset.
சிலர் ஊழியத்தின் நிமித்தமாய் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள், அந்த பணம் வராத பொழுது மனத்தாங்கல் அடைகிறார்கள்.
It's always because within ourselves we feel I deserve some respect from these people.
நமக்குள்ளாக நான் மரியாதைக்கு பாத்திரன், மதிப்புக்கு பாத்திரன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே தான்.
Think of these beggars who walk on the road. They don't expect any respect from anybody.
சாலையில் பிச்சைக்காரர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கிறார்களா?
We can learn something from them.
அவர்களிடத்திலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
What does the Bible say? Consider other people as more important than yourself.
மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
That is a very important principle if you want to build fellowship.
நீங்கள் ஐக்கியத்தை கட்ட வேண்டுமானால் இது மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது.
We come to that later.
அது நாம் சற்று பின் வருவோம்.
But the bigger problem is that we think we know better than God.
ஆனால் பெரிய பிரச்சனை என்னவென்றால் தேவனை காட்டிலும் நமக்கு நன்றாக தெரியும், அதிகமாக தெரியும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
You may say I don't think I know better than God.
நான் தேவனை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்படிதான் இல்லை என்று சொல்லலாம்.
Do you know that when you commit sin?
உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது
you are actually saying that I don't have to obey that commandment.
உண்மையாலுமே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால், இந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படிய தேவையில்லை என்று தான் நினைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
Because I think I know better than God.
தேவனை காட்டிலும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று
நினைக்கிறேன். We saw the first sin that came in the among the angels.
தூதர்களுக்கு மத்தியிலே வந்த முதல் பாவத்தை நாம் பார்த்தோம்.
Now you see the first sin that came among human beings.
மனுஷர்களுக்கு மத்தியிலே வந்ததான முதல் பாவத்தை இப்பொழுது பாருங்கள்.
When God told Adam and Eve they should not eat from that tree.
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சொன்ன
பொழுது, How did they sin?
எப்படி அவர் பாவம் செய்தார்கள்?
They thought we know better than God.
தேவனை காட்டிலும் நாங்கள் நன்றாக அறிந்தவர்கள் என்று எண்ணினார்கள்.
Or it's not serious if we disobey God.
அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது ஒன்றும் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல.
God says don't eat but I think it's good if we eat.
தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார், ஆனால் நான் சாப்பிட்டால் நல்லது என்று நினைக்கிறேன்.
So we disobey God thinking that we know better.
ஆகவே தேவனை காட்டிலும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணி நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம்.
Now there are it's in those days God only told one thing, told Adam not to take part of that.
அந்த நாட்களிலே தேவன் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்ற ஒரே கட்டளை தான்.
Today in the New Testament the Lord has told us many things.
புதிய ஏற்பாட்டிலே தேவன் எவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறார்.
If even one of them we don't seek to obey.
அவைகளிலே ஒன்றுக்கு ஒன்றுக்காகிலும் கீழ்ப்படிய முடியாத முயற்சிக்காவிட்டால்
then we think we know better than God.
நாம் தேவனை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிறோம்.
Let me show you some example.
உதாரணத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
Jesus said in Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரத்தில் இயேசு சொன்னார்.
He said when you come before God to pray.
நீ ஜெபிக்க முடியாது தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது.
Or you come to give money to God.
அல்ல தேவனுக்கு முன்பாக பணத்தை கொடுக்க வரும்பொழுது.
And there you remember that you have hurt somebody.
யாரோ ஒருவரை நீங்கள் புண்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் காணிக்கப்படுவதற்கு முன்பாக உணர்கிறீர்கள்.
Your brother or sister or somebody you hurt.
உங்கள் சகோதரனையோ சகோதரி யாரையோ ஒருத்தரை மனசுல நீங்க காயப்படுத்தி விட்டீர்கள்.
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
You should leave your offering there.
உங்கள் காணிக்கை அங்கேதானே வைத்துவிட்டு
and go settle that matter with your friend.
முன்பு உன் சகோதரனோடு கூட போய் ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்த பின்னர்
and then come and give your offering to God.
அதற்கு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
In other words, whenever you come to pray,
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாய் வருகிறாயோ,
and you remember there you hurt your wife,
அங்கே உன்னுடைய மனைவியை நீ காயப்படுத்தி விட்டாய் என்ற உணர்வாயானால்
stop praying.
ஜெபத்தை நிறுத்தி விடு.
And go and settle matters with your wife.
அப்போய் உன்னுடைய மனைவியோடு கூட காரியங்களை சீர் செய்.
And then come back and offer to God.
அதற்கு பிறகு வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்து.
How many of you do that?
நம்மில் எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்?
Or supposing you spoke rudely to your husband.
அல்லது கணவனிடத்திலே காரசாரமாய் பேசிவிட்டீர்கள்.
And you go to prayer and you're reminded that you spoke rudely to your husband.
ஜெபம் பண்ண போகிறீர்கள், அப்பொழுது உணர்கிறீர்கள் கணவனிடத்திலே காரசாரமாய் பேசி விட்டோமே என்று.
Do you stop your prayer?
ஜெபத்தை நிறுத்துறீங்களாங்க?
And go to your husband and ask forgiveness.
கணவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறீர்களா?
Do you feel that God will not listen to my prayer because I have not settled matters with somebody?
யார ஒருவரோடு கூட நான் காரியங்களை சீர் செய்யாவிட்டாலும் கூட என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டான் என்று அறிகிறீர்களா?
It may not be your husband or wife, it may be some brother or sister in the church.
ஒருவேளை கணவனாக மனைவியாக இல்லாம இருக்கலாம், சபையில யார ஒரு சகோதரரை சகோதரியை காயப்படுத்தி விட்டீர்கள்.
Do you really believe that God will not listen to one prayer of yours till that matter is settled?
நீ அந்த காரியத்தை சரி செய்யாத வரைக்கும் உன்னுடைய ஒரு ஜெபத்துக்கு கூட தேவன் பதில் தர மாட்டார் என்பதை உண்மையாலுமே நம்புகிறீர்களா?
I don't think most believers believe that.
அநேக விசுவாசிகள் இதை நம்புகிறார்கள் என்று நான்
எண்ணுவதில்லை. They keep on praying.
தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள்.
Their prayers are not answered and they are not even bothered.
அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை, அதை குறித்து அவர்களுக்கு அக்கறையும் இல்லை.
There is so much of prayer in Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது.
So little of answered prayer.
ஆனால் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் மிகவும் குறைவு.
1% of prayers are answered.
1% ஜெபம் மட்டுமே பதிலளிக்கப்படுகிறது.
Is that God's will that 1% of my prayers are to be answered?
நம்முடைய ஜெபங்களிலே 1% மட்டுமே பதிலளிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமா?
Did Jesus teach that 99% of our prayers will not be answered?
நம்முடைய ஜெபங்களிலே 99% பதிலளிக்கப்படாது என்று இயேசு போதித்தாரா?
There is something wrong.
இல்லை, ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது.
It is not God's will that he answers only 1% of our prayers.
நம்முடைய ஜெபங்களிலே 1% மட்டுமே பதிலளிப்பது என்பது தேவ சித்தம் அல்ல.
And when we don't get the answer we'll say oh that was maybe that was not God's will.
நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்க என்னால் சரி தேவ சித்தம் இல்ல போல என்று நாம் எண்ணுகிறோம்.
What about all the prayers you pray for overcoming sin in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்குள்ளே பதில் என்ன?
And you don't overcome sin you saying it's not God's will.
பாவத்தின் மேலே ஜெயம் இல்லை, சரி இந்த ஜெபத்தின் ஜெபம் தேவ சித்தம் இல்லை என்று சொல்கிறீர்களா?
Maybe your husband or wife are not converted.
உங்கள் கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படவில்லை.
And you keep on praying and nothing's happening.
ஜெபித்துக்கொண்டே இருக்கில் ஒன்றும் நடப்பதில்லை.
You pray that fellowship will be better between your husband and you and your husband or wife.
உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியமானது செம்மையாய் மாற வேண்டும் என்று ஜெபித்துக்கொண்டே இருக்கீர்கள்.
But nothing is happening and you don't do anything about it.
ஒன்றுமே நடைபெறுவதில்லை, அதை குறித்து ஒன்றும் நீங்கள் செய்வதும் இல்லை.
And you don't consider that possibly God is not listening to your prayer at all.
தேவன் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை என்கிற ஒரு சாத்தியமும் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா?
There's something in us which we got from Adam.
ஆதாமிலிருந்து பெற்றுக்கொண்ட ஏதோ ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது.
Which gives us the attitude I can never be wrong.
நான் ஒரு காலம் தவறாய் போய்விட மாட்டேன், தவறாய் இருக்க முடியாது என்று நாம் என்ன என்ன வைக்கிறது?
Must be with somebody else.
தவறு இன்னார் இடத்துல தான் இருக்க வேண்டும், நம்ம இடத்துல அல்ல. அல்லது தேவனிடத்தில் தான் தவறு இருக்கிறது.
That's what Adam said.
ஆதாம் இதைத்தான் சொன்னான்.
When God asked him, did you eat this tree?
இந்த மரத்தின் கனியை புசித்தாயா?
He says, not my fault.
என்னுடைய குறை அல்ல.
My wife gave it.
என்னுடைய மனைவி தான் அதை கொடுத்தாள்.
You gave me this wife.
இந்த மனைவி கொடுத்தது நீர்தான்.
Do you know that that attitude is in all of us?
இந்த மனப்பான்மையானது நம்முடைய எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா, ஒத்துக்கொள்கிறீர்களா?
Tremendous lust to blame somebody else.
மற்றவரை குறை சொல்லக்கூடியதான பெரிய ஒரு இச்சை.
And when we don't get an answer to prayer,
ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால்,
to blame God.
நாம் தேவனையே குறை சொல்கிறோம்.
That is not God's will.
அது தேவ சித்தம் அல்ல.
It was God's will.
அது தேவ சித்தமா தான் இருந்தது.
But he didn't listen to your prayer.
ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை.
Because your heart is not right.
உங்கள் இருதயமானது செமையாயிராதபடினாலே.
But you're not humble enough to acknowledge the blame.
ஆனால் அதை ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு போதுமான தாழ்மை இல்லை.
You put the blame on God.
நீங்கள் அந்த பழியை தேவன் மேலே
சாற்றுகிறீர்கள். The real reason is he did not accept your offering because in your heart there's somebody you have hurt. You have not settled that matter.
உண்மையான காரணம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளத்தில் யாரோ ஒருவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகவில்லை. அதுதான் காரணம், தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை.
In other words, the Lord is interested in fellowship between you and that person before you pray.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கும் அந்த நபருக்கும் உள்ள ஐக்கியத்திலே தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
You're making no effort to build that fellowship.
நீங்கள் அந்த ஐக்கியத்தை கட்டுவதற்கு எந்த ஒரு சரத்தையும் எடுக்கவில்லை.
Because the blame is always on the other person.
ஏனென்றால் நீங்கள் எண்ணுவதெல்லாம் தவறெல்லாம் அந்த சகோதரர் மேல்தான்.
I want to tell you in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லட்டும்.
You are deceiving yourself.
நீ உன்னையே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய்.
I can't change you.
நான் உன்னை மாற்ற முடியாது.
But in the day of judgment you will discover that what I said was right.
நியாய தீர்ப்பின் நாளிலே நான் சொன்னது சரிதான் என்பதை அந்த நாளிலே ஒத்துக்கொள்வீர்கள்.
And I pray that you will discover it before the day of judgment.
ஆனால் நியாயத்திற்கு நாளுக்கு முன்பதாகவே அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
So it's very very important.
அது மிக மிக முக்கியம்.
Our fellowship with others is fundamental to God listening to our prayer.
தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை நம்முடைய ஐக்கியம்.
So part of our pride is here that we think that we know better than God.
பெருமையினுடைய ஒரு பகுதி என்னவென்றால் தேவனை காட்டிலும் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணுவது.
We think we know how to settle matters.
காரியங்களை எப்படி சரி செய்வது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நன்றாக என்று
எண்ணுகிறோம். Something goes wrong, it's definitely not my fault.
ஏதாவது தவறாகிவிட்டால் அது கண்டிப்பாக என்னுடைய தவறு அல்ல என்று
எண்ணுகிறோம். Maybe that brother's fault or that sister's fault.
அந்த சகோதரனுடைய தவறு இந்த சகோதரியின் தவறு என்று எண்ணுகிறோம்.
Maybe it's not God's will.
அல்லது தேவ சித்தம் அல்ல என்று நாம் எண்ணுகிறோம்.
But of course I am a perfect person.
நான் ஒரு பூரணவான்.
As long as you live in that deception,
இந்த வஞ்சனையிலே ஏமாற்றத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பரியந்தமும்,
I want to tell you brothers and sisters, you are fooling yourself. God is not happy with you.
சகோதரர்களே சகோதரிகளே உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், தேவனுடையதிலே சந்தோஷமாக இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
We need to pray that prayer, search me Lord, show me what is making you sad in my life.
ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என்ன என்று ஆண்டவரே என்னை பாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது.
We need to pursue after humility.
நாம் தாழ்மையை நோக்கி தேட வேண்டியிருக்கிறது.
You know, there's a very lovely verse in the Old Testament which really blesses my heart.
என்னுடைய உள்ளத்தை ஆசீர்வதித்த ஒரு நல்ல அருமையான வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது.
In the book of Zephaniah.
செப்பனியா புத்தகம்.
Zephaniah chapter 2.
செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாம் அதிகாரம்.
Here is an exhortation to those who are humble.
இங்கே தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு ஒரு புத்திமதி இருக்கிறது.
Zephaniah chapter 2 verse 3.
செப்பனியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
What does it say?
இது என்ன சொல்கிறது?
Seek the Lord all you humble of the earth.
தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே கர்த்தரை தேடுங்கள்.
This is not for everybody.
எல்லாருக்கும் அல்ல இந்த வசனம்.
All those who are humble.
தாழ்மையா இருக்கிறவர்களே,
are you one of those?
அந்த தாழ்மையா இருக்கிறவர்கள் நீங்கள்
ஒருவராய் இருக்கிறீர்களா? I hope you are one of those.
அதில் ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
If you are one of the humble of the earth.
நீங்கள் தாழ்மையானவர்களிலே ஒருவராய் இருந்தால்,
listen to this exhortation.
இந்த புத்திமதிக்கு செவி கொடுங்கள்.
Seek the Lord.
கர்த்தரை தேடுங்கள்.
What should you seek him for?
அவர் எதற்காக கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும்?
Verse 3 middle.
மூன்றாம் வசனத்தினுடைய மத்தியிலே.
Seek for more humility.
மனத்தாழ்மை அதிகமாய் தேடுங்கள்.
Have you ever read that?
எப்பொழுதாவது இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
All those who imagine that they are humble, please seek for more humility.
தாழ்மையா இருக்கிறேன் என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறவர்களே, உண்மையாலுமே தாழ்மையை தேடுங்கள்.
That's a lovely word.
அருமையான ஒரு வசனம்.
We all think we are among the humble of the earth.
நாம் எல்லாரும் நாம் தான் பூமியிலேயே மிக தாழ்மையானவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
Let me give you an exhortation.
நான் உங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லட்டும்.
Seek the Lord for more humility.
அதிக தாழ்மைக்காய் கர்த்தரை தேடுங்கள்.
And who are the humble of the earth?
பூமியிலே தாழ்மையானவர்கள் யார்?
How do you know whether you are the humble of the earth?
உண்மையாலுமே நீங்கள் தாழ்மையானவர்களா இல்லையா என்று எப்படி தெரியும்?
It says here, those who have carried out his ordinances or those who have obeyed all his commandments.
அவருடைய கற்பனைகள் எல்லாம் தேடினவர்கள், நீதியை நடப்பித்தவர்கள்.
One mark of the humble people are they obey all of God's commandments.
தாழ்மையான மக்களுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், தேவனுடைய எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள்.
They don't think I know better than God.
தேவனை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும் என்று அவர்கள் எண்ணுவதில்லை.
For example,
உதாரணமாக,
I read a verse like this.
இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
In Matthew chapter 6.
மத்தேயு ஆறாம் அதிகாரம்.
Matthew chapter 6.
மத்தேயு ஆறாம் அதிகாரம்.
And verse
24 24th verse
Matthew 6:24
Matthew 6:24
No one can serve two masters.
இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூட.
These are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
He knows better than anybody else.
யாரை காட்டிலும் அதிகமாக அறிந்திருப்பது அவர்தான்.
I want you to humble yourself and listen to these words of Jesus.
நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி இயேசுவின் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாய்
விரும்புகிறேன். No one can serve two masters.
இரண்டு எஜமான்களுக்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாது.
If you think you can, you're mistaken.
உங்களால் முடியும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் தவறு.
The two masters are God and Mammon, the last part of that verse.
அந்த இரண்டு எஜமான்கள் யார் என்று சொன்னால் தேவன், இன்னொன்று உலக பொருள்.
Mammon means money, property, anything that is earthly wealth.
உலக பொருள் என்று சொன்னால் அது பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பூமிக்குரிய வளத்தில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம்.
And Jesus calls it mammon to as it were give it the name of an idol.
அங்கே ஆங்கிலத்தில் மேமன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு விக்கிரத்தினுடைய ஒரு பெயராக
இருக்கிறது. Pleasures and the wealth of this earth is like an idol.
இந்த பூமியினுடைய ஐஸ்வர்யம் ஒரு விக்கிரத்தை போல இருக்கிறது.
And that's God and this is the idol.
அது தேவன், ஒன்று விக்கிரகம்.
You know, when Elijah stood on the mountain, he said, you must either serve Jehovah or Baal.
நீங்கள் ஒன்று தேவனை செய்வீர்கள், இல்லாவிட்டால் பாகாலை செய்வீர்கள் என்று சொல்லி அந்த மலையிலே எலியா சொன்னார்.
Exactly the same thing Jesus is saying.
அதே காரியத்தை தான் இயேசு இங்கே சொல்கிறார்.
God or earthly wealth.
உங்களுக்கு தேவனா அல்லது பூமிக்குரிய சொத்தா?
Earthly wealth is like Baal.
பூமிக்குரிய சொத்து என்பது பாகாலை போல இருக்கிறது.
The Israelites thought they could serve both.
இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டுக்குமே சேவிக்கலாம் என்று எண்ணினார்கள்.
Elijah said no.
எலிசா எலியா இல்லை என்று சொன்னார்.
Choose today whom you want to serve.
யாரை சேவிப்போம் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள்.
And I would say to you the same thing.
அதே காரியத்தை நான் உங்களுக்கும் சொல்கிறேன்.
Choose today whom you want to serve.
நீங்கள் யாரை சேவிக்கிறோம் என்பதை இன்றே தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
Don't postpone it till tomorrow.
நாளை வரை கூட நீங்கள் ஒத்தி போட வேண்டாம்.
Christ
கிறிஸ்துவா
or earthly wealth.
அல்லது பூமிக்குரிய சொத்தா?
Even preachers
பிரசங்கியார்கள் கூட.
Christ or earthly wealth.
கிறிஸ்துவா அல்லது பூமிக்குரிய சொத்தா?
You cannot serve both.
நீங்கள் இரண்டுக்குமே ஊழியம் செய்ய முடியாது.
If you are interested in money, you cannot serve God.
பணத்திலே உங்களுக்கு விருப்பமா இருந்தால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது.
Listen to this, verse 24.
24-ஆம் வசனத்தை பாருங்கள்.
He will hate one and love the other.
அவன் ஒன்றை ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்.
He will hold on to one and despise the other.
ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
What does that mean?
அவருடைய பொருள் என்ன?
That means if you love money, you hate God.
நீங்கள் பணத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை வெறுக்கிறீர்கள், பகைக்கிறீர்கள்.
You know, there are a lot of people today who think you can understand the Bible only if you study Greek.
கிரேக்க மொழி படித்தால் தான் வேதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்.
When I tell them, go and study any Greek, it'll tell you the same thing.
நீங்கள் எந்த கிரேக்கத்திலே படித்தாலும் இதே வசனம், இந்த வசனம் தான், வசனம் மாறாது என்று சொன்னேன்.
You don't serve God by studying Greek.
நீங்கள் கிரேக்க மொழி படிப்பதனாலே தேவனுக்கு ஊழியம் செய்வதில்லை.
You study God, you serve God by hating money.
நீங்கள் தேவனுக்கு பணத்தை வெறுப்பதனால தான் ஊழியம் செய்ய முடியும்.
There are 101 ways in which the devil tries to lead people astray.
101 வழிகளிலே ஜனங்களை வழிதவர செய்கிறான் சாத்தான்.
And this increasing knowledge is one way.
ஞானத்தை பெருக்கிக் கொள்வது என்பது ஒரு வழி.
So if you love God, if you love money, you hate God according to this word.
நீங்கள் பணத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை பகைக்கிறீர்கள் என்றுதான் இந்த வசனத்தின்படி அர்த்தம்.
Now you try and read that verse slowly and see if you get any other interpretation.
இந்த வசனத்தை மெதுவாக வாசித்து இந்த வசனத்துக்கு வேறு ஏதும் வியாக்கியானம் உண்டா என்று பார்ப்போம்.
I'm not saying if you earn money you hate God.
பணம் சம்பாதித்தால் நீங்கள் தேவனை பகைக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை.
You can earn 100,000 rupees a month and not hate God.
100,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம், ஆனாலும் தேவனை பகைக்காமல் வெறுக்காமல் இருக்கலாம்.
Many people read the Bible wrongly.
அநேகர் வேதத்தை தவறாக வாசிக்கிறார்கள்.
It doesn't say if you earn money you hate God.
பணம் சம்பாதிக்கிறவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள் என்று எழுதப்படவில்லை.
Many Christians have this idea.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கருத்து இருக்கிறது.
Someone who has a lot of money must be hating God.
யாராவது பணம் நிறைய வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள்.
Someone who has got very little money must be loving God.
கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறவங்க தேவனை அதிகமா நேசிக்கிறாங்க என்கிறார்கள்.
Some of you can think like that.
உங்களிலே ஒரு சிலர் கூட அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
I'm a poor person, I love God.
Naan yeri agave devane nesikiren.
I'll show you somebody according to your theory who loves God more than you.
Ungale kattla madhigamaga ungudeya kodpaatin padiye devane nesikira oru varai kaanvikiren.
Go to all the beggars in the streets in India.
India desathil ulla pechukaral ellarathil poi paarungal.
They are all poorer than you.
Avar ellarume ungale kattla yeriya irukkirargal.
Do they love God more than you?
Ungale kattla devane adhigama nesikiraargala?
You see the foolishness of thinking.
நாம் நினைக்கிற எண்ணத்தினுடைய புத்தினத்தை பாருங்கள்.
If you have less money,
கொஞ்சம் பணம் இருந்தால்
you love God.
தேவனை நேசிக்கிறோம்.
No.
இல்லை.
Every beggar I have met in India loves money.
நான் இந்தியாவில் சந்தித்த ஒவ்வொரு பிச்சைக்காரனும் பணத்தை நேசிக்கிறான்.
You show me one beggar in India who doesn't love money.
பணத்தை நேசிக்காத ஒரு பிச்சைக்காரன் இந்தியாவில் காண்பீங்கள்.
Have you found one like that?
நீங்கள் அப்படி ஒரு நபரை கண்டுபிடித்ததுண்டா?
It's not what you earn.
நீங்கள் சம்பாதிப்பது அல்ல.
It's not whether you have little or much.
உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதா அதிகமா இருக்கிறதா என்பது அல்ல.
You love it.
நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா?
How do you know whether a boy loves a girl?
ஒரு பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறானா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது?
You look into his mind, he'll always be thinking about her.
மனசை பாருங்க, மனசுல பாத்தீங்கன்னா நேரமும் அந்த காதலிக்கிற பெண்ணையே தான்
நினைத்துக்கொண்டே இருப்பான்.
உங்ககிட்ட வெளிப்படையா அதெல்லாம் பேச மாட்டேன், இன்னும் நான் காதலிக்கிறேன் என்று, ஆனால் எப்பொழுது போட்டாலும் அதையே நினைத்துக்கொண்டே இருப்பான்.
How do you know whether a person loves money?
பணத்தை ஒரு நேசிக்கிறானா இல்லையா என்று எப்படி தெரியும்?
He'll always be thinking about it.
அவன் எப்பொழுதுமே அதை குறித்து எண்ணிக்கொண்டே இருப்பான்.
Whether he's a beggar or a businessman.
அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் தொழில் அதிபனா இருந்தாலும்
or a Christian preacher.
அல்லது கிறிஸ்தவ பிரசங்கியா இருந்தாலும் சரி.
I can't make out, but you know in your mind what you're thinking about most of the time.
என்னாலே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் எதை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம்.
You tell me what you are thinking about most of the time, I'll tell you what you love.
நீங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You tell me what you think about most of the time, that is your God, whether you know it or not.
உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ அதிக நேரம் எதை குறித்து யாரை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கலோ அதுதான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது.
If you're thinking about sexual pleasure most of the time, sexual pleasure is your God.
உங்களுடைய பாலியல் உறவினுடைய சந்தோஷத்தை குறித்தே எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது.
If you think of money most of the time, that is your God, whether you know it or not.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதிக நேரம் பணத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு தேவன்.
We think most about what we love the most.
நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை தான் அதிகமாக சிந்திப்போம்.
If you think about food, food, food all the time, that's your God.
எப்பொழுது பார்த்தாலும் சாப்பாடு 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 எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு தேவன்.
So there's a difference between earning money and loving money.
ஆகவே பணம் சம்பாதிப்பதற்கும் பணத்தை நேசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
Jesus earned money as a carpenter.
இயேசு ஒரு தச்சு தொழிலை செய்து பணத்தை சம்பாதித்தார்.
For at least about 12-13 years.
12-13 ஆண்டுகளாக பணம் சம்பாதித்தார்.
But he never loved it.
ஆனால் அதை நேசிக்கவில்லை.
People gave him gifts when he was a preacher. You read that in John 8 verse 3.
யோவான் 8 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் பிரசங்கனா இருந்த பொழுது மக்கள் அவரிடத்தில் போய் பணத்தை கொடுத்தார்கள்.
He got it and he took it.
அவர் அதை பெற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார்.
He wouldn't take it himself. He said give it to Judas Iscariot. He's the treasurer.
அவராக ஒன்றை பெற்றுக்கொண்டது கிடையாது. அங்கே பொருளாளராக யூதாஸ் காரியோத் இருந்தவங்க அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்வார்.
But that was for Jesus and his disciples.
ஆனால் அது இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள செலவுக்காக பணம்.
He received money.
அவர் பணத்தை பெற்றுக்கொண்டார்.
He never loved it.
அவர் ஒரு காலமும் அதை நேசிக்கவில்லை.
He earned money as a carpenter.
அவர் தச்சனாக இருந்து பணத்தை சம்பாதித்தார்.
He received money as a preacher.
பிரசங்கியாக இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டார்.
His mind was never on money.
ஒரு காலமும் அவருடைய மனது பணத்தில் இல்லை.
Never never never.
ஒரு காலம் இல்லை.
That proves that He did not love money.
இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் அவர் பணத்தை நேசிக்கவில்லை.
His mind was always on his father. What is the father saying?
அவருடைய மனது எப்பொழுதுமே என்னுடைய பிதா என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் என்றே என்பதிலே தான் இருந்தது.
His mind was not on food.
அவருடைய மனது எப்பொழுதுமே சாப்பாட்டில் இல்லை.
He ate food but his mind was not on that.
அவர் சாப்பாடு சாப்பிட்டார், ஆகாரம் சாப்பிட்டார், அவர் மனது அதிலே இல்லை.
It's very important to understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக மிக முக்கியமானது.
The Bible says in Colossians chapter 3.
வேதம் சொல்கிறது கொலோசியர் 3 அதிகாரம்.
If you then be risen with Christ,
கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால்,
verse 1 and 2, set your mind on the things that are above, not on the things of earth.
பூமியிலே உள்ளவைகளில் மேலானவைகளிலே உங்களுடைய மனதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
That is the mark of someone who is united with Christ.
கிறிஸ்துவோடு கூட சேர்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
Here is a command of Jesus, Matthew 6:24.
மத்தேயு 6:24 லே இயேசுவின் ஒரு கட்டளை இங்கே இருக்கிறது.
I must not love money.
நான் பணத்தை நேசிக்க கூடாது.
I can earn it.
நான் சம்பாதிக்கலாம்.
You can earn as much as you like.
எவ்வளவு வேண்டுமோ அதை சம்பாதியுங்கள்.
Don't let your mind be on it.
ஆனால் உங்களுடைய மனது அதிலே போய்விடாதபடி
காத்துக்கொள்ளுங்கள். Your mind must be on God.
உங்களுடைய மனது தேவனிலே தான் இருக்க வேண்டும்.
Now when I listen to that,
நான் இதை கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது,
and if I think
நான் இப்படி எண்ணுகிறேன் என்று
வைத்துக் கொள்வோம். I know better than God.
தேவனை காட்டிலும் எனக்கு நன்றாக தெரியும்.
It is impossible to live on this earth without our mind being on money.
நம்முடைய மனது பணத்திலே இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்வது என்பது கூடாத காரியம்.
You say it was all right for Jesus. He was not married.
இயேசுவுக்கு வேண்டுமானால் அது பொருந்தும். அவர் திருமணமாகாதவராக இருந்தார்.
You have one family to look after.
உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் கவனிப்பதற்கு, பொறுப்பாக இருப்பது.
Jesus had 12 families to look after, his disciples.
இயேசுவுக்கு 12 குடும்பங்களை கவனிக்க வேண்டியிருந்தது, அவருடைய சீஷருடைய குடும்பங்கள் எல்லாம்.
He took care of them.
அவர்களெல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொண்டார்.
Don't say he didn't have a family. He may not have been married.
அவருக்கு திருமணமாகவில்லை, ஆனால் அவருக்கு குடும்பம் இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
He had to take care of Peter's wife and children back there at home.
அங்கே தூர இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய பேதுருடைய மனைவி பிள்ளைகளை அவர் கவனிக்க வேண்டியதா இருந்தது.
I don't know how many of the other disciples were already married.
எத்தனை சீஷர்கள் அப்பொழுதே அவருக்கு திருமணமாகி இருந்தது என்று தெரியவில்லை.
Because most of them were around 30 years old.
அதில் அநேகருக்கு 30 வயதா இருந்தது.
Many of them may be married.
அதில் அநேகர் திருமணமாகி இருந்திருக்கலாம்.
He had to take care of their families.
அந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு பொறுப்பெடுக்க வேண்டியதா இருந்தது.
You take care of one, Jesus had to take care of 12.
இயேசு கிறிஸ்து 12 குடும்பங்களை பொறுப்பெடுக்க வேண்டியதா இருந்தது. நீங்கள் ஒரு குடும்பம் தான் பொறுப்பெடுக்க வேண்டியதா இருந்தது.
But his mind was not on money.
ஆனால் அவருடைய மனமெல்லாம் பணத்தில் இல்லை.
None of those 12 families starved.
அந்த 12 குடும்பங்களிலே ஒரு குடும்பம் கூட பட்டினியிலே தவிக்கவில்லை.
Because Jesus demonstrated by his life.
ஏனென்றால் இயேசு தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார்.
If you seek the kingdom of God first.
நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால்,
your heavenly father will take care of all the needs.
உங்களுடைய பரலோக பிதா எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார்.
Now there are very very few people I have met like this on the face of the earth.
இந்த பூமியின் பரப்பிலே நான் இது போன்ற மக்களை மிகு சிலரை தான் சந்தித்திருக்கிறேன்.
Very few believers and even fewer full time workers.
மிகு சில விசுவாசிகள் தான், அதிலேயும் மிக 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 குறைவான முழு நேர ஊழியர்கள்.
Who really believe this?
உண்மையாலுமே இதை விசுவாசிக்கிறவர்கள்.
If I put God's interest first in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பங்களை முதலாவது நான் வைக்கிறவனாக இருந்தால்,
all the things I and my family need God will take care of.
எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தேவன் அனைத்து காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார்.
Can you say that you live like that?
நீங்கள் அதுபோல சொல்ல முடியுமா, அதுபோல வாழ முடியுமா?
For example, you know, God, all of us are working.
நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம்.
Supposing you have an opportunity to advance in your profession somewhere.
உங்கள் தொழிலிலே முன்னேறுவதற்கு உங்களுக்கு தருணம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
And you get to make more money there.
இன்னும் நல்ல பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது.
God wants you somewhere else to build his church.
ஆனால் தேவனோ தம்முடைய சபையை கட்டும்படியாக நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
And you say I can go there also and build his church.
நான் அங்கேயும் கூட போய் தான் சபையை கட்ட முடியும் என்று சொல்கிறீர்கள்.
Yes, of course you can.
ஆம், உங்களால முடியும்.
But what is your motive in going there?
ஆனால் அங்கே போகிறீர்களே அதனுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன?
God sees that.
தேவன் அதை பார்க்கிறார்.
And maybe you have made choices like that and that's why you're in a backslidden state today.
ஒருவேளை இது போன்ற தீர்மானங்களை நீங்கள் இதன் அடிப்படையில் செய்திருந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பின்மாற்ற நிலையிலே காணப்படுகிறீர்கள்.
And you will not be honest to acknowledge that.
அதை ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு நேர்மையும் இல்லை.
Oh, you say, no, but God blessed me over there.
தேவனே என்ன இங்கே ஆசீர்வதித்தார் அங்கே ஆசீர்வதித்தார் என்று சொல்லலாம்.
You know that God blessed Moses hitting the rock, disobeying him by feeding 2 million people with water.
அங்கே கீழ்ப்படியாமல் மோசே அந்த கண்மலை அடித்த பொழுது அந்த கிரியின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று தெரியுமா?
But God punished Moses.
ஆனால் தேவன் மோசேயை தண்டித்தார்.
You will not enter the promised land.
நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாய்.
One of the things God taught me many years ago was this.
அநேக ஆண்டுகள் முன்பாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால்,
Don't assess whether I am happy with your life by the blessing there is in your ministry.
உன்னுடைய ஊழியத்திலே காணப்படுகிற ஆசீர்வாதத்தை வைத்து அதன் அடிப்படையிலே நான் உன்னிடத்திலே சந்தோஷமா இருக்கிறானா இல்லையா என்று அளந்து பார்க்க வேண்டாம்.
That's a deception.
அது அப்படி போன அப்படி செய்தால் அது வஞ்சனை.
God is happy with us if our conscience is clear.
நம்முடைய மனசாட்சி தூய்மையா இருந்தால் தேவன் நம்மீது சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார்.
And if we can say I'm trying to keep all of God's commandments.
நான் தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்வதற்கு நான் பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால்,
Humility is to acknowledge God knows better than me.
தாழ்மை என்றால் என்ன தெரியுமா? என்னை காட்டிலும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று அறிக்கை செய்வதாக.
Matthew chapter 18.
மத்தேயு 18 அதிகாரம்.
Matthew 18 and verse 3.
மத்தேயு 18 அதிகாரம் 3
வசனம். And 4.
4 வசனம்.
Unless you are converted and become like children, you shall not enter the kingdom of heaven.
நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளை போல ஆகிவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள்.
Whoever then humbles himself, he is as a child is the greatest in the kingdom of heaven.
இந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான்.
We have to become like children.
நாம் பிள்ளைகளை போல மாற வேண்டியிருக்கிறது.
What does it mean to be like a little child?
ஒரு சிறு குழந்தையை போல இருப்பது என்றால் என்ன அர்த்தம்?
How does a child listen to his father?
ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பனுக்கு செவி கொடுக்கிறது?
A good child.
ஒரு நல்ல குழந்தை.
You know better than me.
அப்பா உங்களுக்கு என்னை காட்டிலும் நன்றாக தெரியும்.
Therefore I will do what you say.
ஆகவே அப்பா நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன்.
I'll do whatever you say.
நீங்கள் என்னெல்லாம் செய்தாலும் சொன்னாலும் நான் செய்கிறேன்.
Even if it doesn't appear right to my understanding.
என்னுடைய அறிவுக்கு நல்லது போல தெரியாவிட்டாலும் சரி,
when we come to God like that,
இது போல மனப்பான்மையிலே தேவனிடத்தில் வருவோமானால்,
this word,
வார்த்தையை வாசித்து,
Lord, you have told me to go and ask forgiveness immediately.
ஆண்டவரே, உடனடியாக நீர் போய் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறீர்.
I will not even wait 1 second.
ஒரு வினாடி கூட ஆண்டவரே நான் காத்திருக்க மாட்டேன்.
I will immediately go and ask forgiveness from anybody you tell me to ask.
ஆண்டவரே, நீர் யாரிடத்திலே என்னை மன்னிப்பு கேட்க சொன்னாலும் உடனடியாக ஒரு நிமிடம் தாழ்த்தாமல் நான் போய் மன்னிப்பு கேட்டு விடுகிறேன்.
If I am in debt, I will sell what I have and clear my debt.
எனக்கு கடன் இருக்கிறது என்றால் எனக்கு உள்ளதை நான் விற்று நான் கடனை அடைக்கிறேன்.
I remember once talking to a brother who was in debt.
ஒரு முறை நான் ஒரு கடன்பட்ட ஒரு சகோதரனிடம் பேசிக் கொண்டிருந்தேன்.
Do you think it's a good testimony for you to be in debt like this?
இது போல நீங்க கடன்லயே வாழ்க்கை ஓட்டிக் கொண்டிருந்தால் அது நல்ல சாட்சியா இருக்குமா என்று கேட்டேன்.
He said, no, I'm trying, it's difficult.
இல்லை, நான் முயற்சி செய்கிறேன், இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரதர்.
I said, don't you have some gold in your home? Your wife's ornaments are all there.
உங்க வீட்ல தங்கம் இருக்கா? உங்க மனைவியினுடைய நகை ஆபரணம் எல்லாம் இருக்கிறதா?
Yeah, well.
ஆம், இருக்கு.
What are you waiting for?
எதற்காக வெயிட் கொண்டிருக்கிறீர்கள்?
Waiting for the price of gold to increase.
பொன் தங்கத்தினுடைய விலை ஏறிக்கொண்டே போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
You think you're a servant of God?
நீ தேவனுடைய ஊழியன் என்று எண்ணுகிறாயா?
You think you're a child of God?
நீ தேவனுடைய பிள்ளை என்று எண்ணுகிறாயா?
You don't take seriously the command which says, "Oh, no man anything."
எந்த ஒரு மனுஷனிடத்திலும் கடன்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் ஏன் இன்னும் சீரியஸா எடுக்கவில்லை?
You're waiting for the price of gold to increase.
நீங்கள் தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Don't fool yourself that you're a child of God.
நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்காதே.
You just got some religion like the Pharisees.
பரிசேயர்களே போல உனக்கு ஏதோ ஒரு மதம் தான் இருக்கிறது.
It's very very important to see this.
இதை பார்ப்பது மிக மிக முக்கியம்.
The humility of a child is seen in this.
ஒரு மனிதனுடைய தாழ்மை, ஒரு பிள்ளையினுடைய தாழ்மை இங்கே தான் இருக்கிறது.
That child acknowledges the father knows better.
அந்த குழந்தை எங்க அப்பாவுக்கு நன்றாக தெரியும் என்று ஒத்துக்கொள்கிறது.
And you see that in rebellious children, they think they know better than their father.
ஆனால் தாறுமாறான பிள்ளைகள், முரட்டாட்டம் பண்ணுற பிள்ளைகளை பாருங்கள், அப்பாவை காட்டிலும் எனக்கு தான் தெரியும் என்று எண்ணுகிறார்கள்.
See, that's what Adam and Eve thought.
இதைத்தான் ஆதாமும் ஏவாளும்
எண்ணினார்கள். That is the origin of all sin and all break of fellowship.
எல்லா பாவத்திற்கும் எல்லா ஐக்கிய முறிவுக்கும் இதுதான் காரணம்.
For example,
உதாரணமாக,
see what it says here.
என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள்.
In Hebrews and chapter 12.
எபிரேயர் 12 அதிகாரம்.
Hebrews chapter 12.
எபிரேயர் 12 அதிகாரம்.
There are two things we are told to pursue after.
இரண்டு காரியங்களை நாம் தேடும்படியாய் புத்தி சொல்லப்படுகிறோம்.
Fellowship and holiness.
பரிசுத்தமும் ஐக்கியமும்.
And if we can't have fellowship, at least peace.
உங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் சமாதானத்தையாவது நாடுங்கள்.
Hebrews 12:14.
எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம்.
Pursue peace with all men.
குடும்பங்கள் யாவரோடும் சமாதானமாயிருங்கள்.
With all men, peace.
யாவரோடும் சமாதானம்.
All human beings.
எல்லா மனிதர்களோடு கூட.
Pursue peace.
சமாதானத்தை நாடுங்கள்.
If your neighbor comes for a fight, don't fight.
பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட வந்தால் சண்டை போட வேண்டாம்.
If your brother-in-law, mother-in-law comes for a fight, don't fight.
உங்களுடைய மாமியாரோ உங்களுடைய மைத்துனரோ சண்டை போட வந்தால் சண்டை போட வேண்டாம்.
They are not believers.
அவர்கள் விசுவாசிகள் அல்ல.
Or if they claim to be believers, they are not believers if they come for a fight.
அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் சண்டை போட வந்தால் அவர்கள் விசுவாசிகளே அல்ல.
Jesus said to Pilate, if my kingdom was of this world, then my servants will fight.
என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதா இருக்குமே ஆனால் என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருந்திருப்பார்கள் என்று சொல்லி இயேசு பிலாத்தினுடைய சொன்னார்.
If you are a child of God, you don't fight with anybody.
நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் யாரிடத்திலும் சண்டையே உங்களுக்கு இருக்க
முடியாது. Even people who come for a fight.
உங்களிடத்தில் சண்டை போட முடியாத வந்த மக்களிடத்திலும் கூட.
Pursue peace with all men.
யாவரோடும் சமாதானமாயிருங்கள்.
And with believers.
விசுவாசிகளோடு.
More than peace.
சமாதானத்தை காட்டிலும் அதிகமாக.
Fellowship.
ஐக்கியம்.
Pursue fellowship.
ஐக்கியத்தை நாடுங்கள்.
And if that believer is somebody in your own church.
அந்த விசுவாசி உங்கள் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசியா இருந்தால்.
Pursue after fellowship.
நீங்கள் ஐக்கியத்தை அதிகமாய் நாடுங்கள்.
Do your best.
உங்களுக்கு சிறந்ததை செய்யுங்கள்.
And secondly.
இரண்டாவதாக.
Pursue after holiness.
பரிசுத்தத்தை நாடுங்கள்.
Without these two.
இரண்டும் இல்லாமல்.
Verse 14.
14 வசனம் எபிரேயர் 12.
Nobody will see the Lord.
ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை.
You think you're going to see the Lord?
நீங்கள் கர்த்தரை தரிசிக்க போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
I'll tell you something.
நான் ஒன்றை சொல்கிறேன்.
Heaven and earth will pass away before this word passes away.
இந்த வார்த்தை ஒழிந்து போகாது ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும்.
I believe that.
நான் அதை நம்புகிறேன்.
I believe the ones who see the Lord will be those who are pursuing holiness.
தேவனை தரிசிக்கிறவர்கள் யார்? பரிசுத்தத்தை நாடுகிறவர்கள்.
Pursuing peace with all men.
யாவரோடும் சமாதானத்தை நாடுகிறவர்கள்.
Pursuing fellowship with all believers.
எல்லா விசுவாசிகளோடும் கூட ஐக்கியத்தை நாடுகிறவர்கள்.
I'm not saying I'll have peace with all men.
நான் எல்லா மக்களோடும் கூட சமாதானமா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை.
From my side there'll be peace.
என்னுடைய சார்பிலிருந்து சமாதானம்.
From their side if they want to quarrel, that's up to them.
அவருடைய சார்பிலிருந்து சண்டை போடுங்கள் என்று சொன்னால் அது அவருடைய காரியம்.
Jesus didn't have a quarrel with anybody.
இயேசு யாரிடத்திலும் சண்டை போடவில்லை.
But many people hated him.
ஆனால் அநேகர் அவரை வெறுத்தார்கள்.
If we serve God,
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்தால்,
we have no quarrel with anyone.
நமக்கு யாரிடத்திலும் சண்டை இருக்காது.
But many people will hate us.
அநேகர் நம்மை வெறுப்பார்கள், பகைப்பார்கள்.
Because we stand for the truth of God's word.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துக்காக நாம் நிற்கிறபடியினாலே.
Especially the religious leaders hated Jesus.
குறிப்பாக மத தலைவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள்.
And religious leaders will hate us.
மத தலைவர்கள் நம்மையும் வெறுப்பார்கள்.
But we pursue peace.
ஆனால் நாம் சமாதானத்தை நாட
வேண்டும். Fellowship.
ஐக்கியத்தை நாட வேண்டும்.
Why?
ஏன்?
Because we like little children we believe what God says.
சிறு பிள்ளைகளைப் போல தேவன் சொல்லுகிறதை அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம்.
Lord, I believe.
ஆண்டவரே நான் நம்புகிறேன்.
Whatever people may say.
ஜனங்கள் என்ன சொன்னாலும்
சரி. If I don't pursue peace with all men, I will not see the Lord.
ஆண்டவரே நான் யாவரோடும் சமாதானத்தை நாடவில்லை என்றால் நான் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது.
I want to see the Lord.
நான் தேவனை தரிசிக்க வேண்டும்.
I want to see the Lord for all eternity.
நான் நித்திய நித்தியமாக தேவனை காண கண்டுகொண்டே இருக்க வேண்டும்.
There it tells me I must pursue peace with all men.
அப்படியானால் நீங்கள் இந்த வசனத்தின்படி சமாதானத்தை யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும்.
Pursue holiness.
பரிசுத்தத்தை நாட வேண்டும்.
That's why these two things are so important.
ஆகவே தான் இவை இரண்டும் மிக முக்கியமானது.
And it all depends on humility.
இவையெல்லாம் தாழ்மையை சார்ந்து தான் இருக்கு.
What am I trying to emphasize?
நான் எதை முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன்?
Humility is to acknowledge that God knows better than me.
என்னை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்வது தான் தாழ்மை.
What he says must be the best for me.
அவர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு சிறந்தது என்று நம்புவது.
Many of you are parents.
இங்க அநேகர் பெற்றோராய் இருக்கிறீர்கள்.
Don't you think you know better than your little children?
உங்க பிள்ளைகளை காட்டில உங்களுக்கு தான் நல்லா தெரியும் என்று நீங்கள் எண்ணுவது இல்லையா?
Don't you think sometimes those children think they know better than you?
ஆனா சில சமயத்துல உங்களை காட்டில பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? எனக்கு தான் நல்லா தெரியும் அப்பாவோட.
You feel so sad that they're going to mess up their life because they don't listen to you.
உங்களுக்கு செவி கொடுக்காமல் பிள்ளைகள் அதை ஒன்றை செய்ய போகிறபடினால வாழ்க்கை குழப்பிக் கொள்ள போகிறாள் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே துக்கமா இருக்கிறீர்கள்.
Supposing you have a teenage daughter who doesn't listen to you.
உங்களுக்கு பதின் பருவத்தை எட்டின ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். உங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, நீங்கள் சொல்வதை கேட்பதில்லை.
You have some standards that you have maintained in your house.
உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை ஒரு தரத்தை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள்.
But your young son or young daughter changes those standards.
ஆனால் உங்களுடைய வாலிப மகன் அல்லது வாலிப மகள் அந்த தரத்தை எல்லாம் மாற்ற போகிறார்கள்.
Brings the world into their life.
தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உலகத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள்.
Begins to follow worldly patterns.
உலகத்தினுடைய முறைகளை இப்பொழுது பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள்.
What do you do?
என்ன செய்ய போறீங்க?
Don't you feel sad?
துக்கப்படுறதில்லை அதை குறித்து?
That's how God feels.
அப்படித்தான் தேவன் உணர்கிறார்.
When his children think they know better than him.
தம்முடைய பிள்ளைகள் தேவனை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது,
I want to tell you brothers and sisters.
சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
God knows better than all of us.
நம் எல்லாரை காட்டிலும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார்.
Holiness and fellowship are fundamental if you want to see the Lord.
நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும், காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது பரிசுத்தமும் ஐக்கியமும்.
Obedience to his commandments.
அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிற
கீழ்ப்படிதல். Fundamental if we want to see the Lord.
தேவனை காண வேண்டும் என்றால் இதுதான் அடிப்படை.
That is the mistake that Adam and Eve made.
ஆதாம் ஏவாள் செய்த தவறுதான்.
The same thing in our relationship.
நம்முடைய உறவுகளிலேயும் இது ஏற்படலாம்.
It's because of lack of humility. The fellowship is broken.
தாழ்மை குறைவுபடுகிறபடினாலே தான் ஐக்கியம் முறிவுபடுகிறது.
Because I think I'm an important person.
நான் ஒரு முக்கியமான நபர் என்று எண்ணுகிறேன்.
And he thinks he's an important person.
அவரோ தான் முக்கியமானவர் என்று அவர் எண்ணுகிறார்.
Two important people can never have fellowship.
ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒரு காலம் ஐக்கியம் கொள்ள முடியாது.
But if each can obey the command in Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இருவருமே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவர்கள் என்று சொன்னால்.
See Paul's prayer for the Philippians.
பிலிப்பியருக்கு பவுல் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா?
He says I want you to verse 2 maintain the same love united in spirit intent on one purpose. Philippians 2 verse 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே 2 வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஏக மனதும் ஏக சிந்தையும் ஏக அமர்மமுள்ளவர்களாயிருந்து ஒன்றையே சிந்தித்து என்று வாசிக்கிறோம்.
How many words he uses to talk about unity.
இங்கே ஐக்கியத்தை ஒருமையை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க.
I don't think there's any verse in the whole Bible which speaks about unity as much as this verse.
இந்த வசனத்தை போல ஒருமனதை பேசக்கூடிய எந்த ஒரு வசனமும் இல்லை என்று எண்ணுகிறேன் முழு வேதாகமத்திலே.
Same mind.
ஏக சிந்தை.
Same love.
ஏக அன்பு.
United in spirit.
இசைந்த ஆத்மாக்களாய்.
One purpose.
ஒன்றையே சிந்தித்து ஒரே நோக்கம்.
And if you want that.
இது உங்களுக்கு வேண்டுமானால்.
He says.
அவர் சொல்கிறார் 3 வசனம்.
Consider the other person as more important than yourself.
உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுங்கள், முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
When that person thinks he is important.
அந்த நபர் தான் தான் முக்கியமானவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
Okay. You are more important.
சரி, நீங்கள் தான் முக்கியமானவர்.
I don't want to try and be more important than you.
உங்களை காட்டிலும் அதிக முக்கியமான நான் என்று சொல்லி முயற்சி செய்து காண்பிக்க போவதில்லை.
See, only two people who have that attitude can have fellowship.
இப்படிப்பட்ட மனப்பான்மையுள்ள இரண்டு பேர் மட்டுமே ஐக்கியப்பட முடியும்.
I have no desire to show I am more important than you.
உங்களை காட்டிலும் நான் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு சற்றேனும் விருப்பமில்லை.
And you have no desire to show you are more important than me.
என்னை காட்டிலும் நீங்கள் முக்கியமானவர் என்று உங்கள் ஆசையும் காண்பிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லை.
You can have wonderful fellowship for any length of time.
அப்படி இருக்கிற 2 பேர் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் ஐக்கியமா இருப்பார்கள்.
Think of all the lack of fellowship there is.
இங்கே காணப்படுகிற சபைகளிலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற ஐக்கிய குறைவை எல்லாம் எண்ணி பாருங்கள்.
So always the reason is this.
எப்பொழுதுமே காரணம் இதுதான்.
Lack of fellowship between husband and wife.
கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கிய குறைவு.
You can say the reason is this, that, the other is the reason.
நீங்கள் வேண்டுமானால் இதுதான் காரணம் அதுதான் காரணம் என்று காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
The real reason is I think I am important and the other person thinks he or she is important.
உண்மையான காரணம் நான் நினைக்கிறேன் நான் தான் முக்கியமானவர் என்று, அவர் நினைக்கிறார் தான் தான் முக்கியமானவர் என்று.
And that is the reason for all the problems.
எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம்.
So I believe the Lord has shown us the way.
ஆகவே தேவன் நமக்கு வழியை காண்பித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
As Lucifer tried to exalt himself.
லூசிபர் தன்னையே உயர்த்த முடியாய் முயற்சித்தான்.
Jesus humbled himself.
இயேசு தம்மையே தாழ்த்தினார்.
That is what is told us in verse 5.
அதேதான் 5 வசனத்திலே இங்கே பிலிப்பியர்லே வாசிக்கிறோம்.
Have the same attitude in you which was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது.
You know, we have spoken about this for so many years in the church.
நம்முடைய சபையில் எத்தனையோ ஆண்டுகளாக இதை குறித்து பேசி இருக்கிறோம்.
Some of you may think what is the need to hear about it again?
இதை மீண்டுமாய் கேட்பதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று சிலர்
எண்ணலாம். There are two reasons.
இரண்டு காரணங்கள்.
One.
ஒன்று,
there are many new people who have come to our church who have never heard it.
இதை கேட்காத அநேக புதியவர்கள் நம்முடைய சபைகளுக்கு வந்திருக்கிறார்கள்.
There are children who have grown up in the last 25 years who have not heard it properly.
சரியாக கேட்காதபடிக்கு நம்முடைய சபையில வளர்ந்திருக்கக்கூடிய 25 ஆண்டுகளில் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
And the third reason,
மூன்றாவது காரணம்,
is that many of us who think we have understood it have not understood it.
விளங்கிக் கொண்டோம் என்று எண்ணுகிற நம்மில் அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை.
What is the word?
என்ன வார்த்தை?
Let this attitude be in you which was in Jesus Christ.
கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது.
Who though he was equal with God,
அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும்,
did not hold on to that.
அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
humbled himself.
தம்மை தாமே தாழ்த்தி,
considered others not as more spiritual than himself, but as more important than himself.
மற்றவர்களை தம்மை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுவதல்ல, மற்றவர்களை தன்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்று எண்ணுவது, மேன்மையானவர்கள் என்று.
Don't misunderstand this verse.
இந்த வசனத்தை தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம்.
Don't imagine, oh, other people are more spiritual than me.
மற்றவர்கள் என்னை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நீங்கள் அப்படி தவறாக கற்பனை செய்து கொள்ள கூடாது.
Jesus never had that attitude.
இயேசுக்கு அப்படிப்பட்ட கற்பனை அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை.
He didn't think Peter, Judas Iscariot are all more spiritual than me.
தன்னை காட்டிலும் பேதுரு யூதாஸ் காரியத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணவில்லை.
Paul did not think, oh, the Corinthian Christians are more spiritual than me.
பவுல் கொரிந்தியரை பார்த்து நீங்கள் எல்லாம் என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி அவர் எண்ணவில்லை.
Some people misread that verse like that.
சிலர் அப்படி தவறாக இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள்.
And then they have a big struggle.
அதுக்கு பிறகு போராட்டம் வருகிறது.
Because they can't honestly acknowledge that other people are more spiritual than me.
நேர்மையாக மற்றவர்கள் என்னை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை.
Because the fact is other people are not more spiritual than you perhaps.
உண்மை என்னவென்றால் உங்களை காட்டிலும் மற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
But Jesus considered others as more important than him. That's what it says in verse 3.
மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு மற்றவர்களை தன்னை காட்டிலும் மேன்மையானவர்களாக அல்லது முக்கியமானவர்களாக எண்ணினார்.
That's why he washed all their feet at the last supper.
ஆகவே அந்த கடைசி பந்தியில் எல்லாருடைய கால்களையும் இயேசு கழுவினார்.
Did he wash Judas Iscariot's feet?
யூதாஸ் காரியோத்தின் கால்களை கழுவினாரா?
Yeah, you read in John 13 he did it before Judas Iscariot left the table.
ஆம், நாம் யோவான்ல வாசிக்கிறோம் யூதாஸ் காரியோத்து தன் பந்தியை விட்டு விலகி செல்லும் முன்பு அவனுடைய கால்களையும் கழுவினார்.
Imagine, he considered Judas Iscariot as more important than himself.
எப்படி கற்பனை செய்து பாருங்கள், தன்னை காட்டிலும் யூதாஸ் காரியோத்து முக்கியமானவன் என்று இயேசுவே உணர்ந்தார்.
He washed his feet also.
யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் கழுவினார்.
But he never considered anybody more spiritual than himself.
ஆனால் தன்னை காட்டிலும் மற்றவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று அவர் எண்ணவில்லை.
You may be the most spiritual person on earth.
நீங்கள் இந்த பூமியிலேயே காணப்படக்கூடிய மிகுந்த ஆவிக்குரியவனாக இருக்கலாம்.
And honestly, you cannot consider anybody more spiritual than you.
ஆகவே நேர்மையாக மற்றவர்களை உங்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் எண்ண முடியாது.
You may be the most spiritual person in your church.
உங்கள் சபையிலே மிகுந்த ஆவிக்குரிய நபராக நீங்கள் இருக்கலாம்.
And you cannot honestly consider anybody more spiritual than you because they are also carnal.
மற்றவர்கள் எல்லாரும் மாம்சிகமானவர்களாக இருக்கிறபடினால நேர்மையாக உங்களாலே மற்றவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண முடியாமல் இருக்கலாம்.
But if you are really spiritual,
உண்மையாலுமே நீங்கள் ஆவிக்குள்ளா இருந்தால்
you will consider every one of them as more important than yourself.
உங்களை காட்டிலும் மற்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் முக்கியமானவர்களாக எண்ணுவீர்கள்.
That's what the Bible says.
அதுதான் வேதம் சொல்கிறது.
And a little child will say,
ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லும்?
Daddy, you know better than me.
அப்பா, என்னை காட்டிலும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும்.
I won't think that I know better than you.
உங்களை காட்டிலும் எனக்கு தான் நல்லா தெரியும் சொல்லி நான் என்ன
மாட்டேன். If you have told me to consider everybody more important than myself,
என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக முக்கியமானவர்களாக எண்ண முடியா நீங்கள் சொல்லியிருந்தால்,
from this day onwards,
இந்த நாளிலிருந்து,
I am determined to consider everybody as more important than myself.
மற்றவர்கள் எல்லாரையும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுவதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன்.
I will never again be insulted if somebody does not give me the respect I deserve.
எனக்கு இந்த மதிப்புக்கு நான் பாத்திரன் என்று எண்ணுகிறேனே, அந்த மதிப்பை யாராவது கொடுக்காவிட்டால் பரவாயில்லை.
You'll never get angry then.
அப்பொழுது உங்களுக்கு கோபமே வராது.
Most of the anger comes because we think we didn't get the respect we deserve.
நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கவில்லை என்பதனால தான் அநேக கோபதாபங்கள்லாம் ஏற்படுகிறது.
Or my wife didn't serve me the way I should be served.
நான் எப்படி என்னுடைய மனைவினாலே பராமரிக்கப்பட வேண்டும் அதுபோல என் மனைவி எனக்கு பணிவிடை செய்யவில்லை என்று கோபம் வருகிறது.
My husband is not as considerate towards me as he should be.
என்னுடைய கணவன் என் மீது அவ்வளவு கரிசனையாக இல்லை ஆகவே எனக்கு கோபம் வருகிறது சொல்கிறோம்.
Or that brother didn't treat me with respect.
அல்ல, அந்த சகோதரனை மதிப்பாய் நடத்தவில்லை.
Or I'm an elder and look at the way he talks to me.
நான் மூப்பன், எனக்கு என்னிடத்தில் பேசுகிற விதத்தை பாருங்கள்.
Have they called you Beelzebub yet?
உங்களை பெயில்செபூல் என்று இதுவரை கூப்பிட்டிருக்கிறார்களா?
Anybody in your church called you Beelzebub?
இதுவரை உங்கள் சபையில் உள்ளவர்கள் உங்களை மூப்பராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து பெயில்செபூல் என்று அழைத்திருக்கிறார்களா?
No.
இல்லையா?
Then you got a long way to go.
அப்படியே இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம்.
Jesus is miles ahead of you.
இயேசு உங்களை காட்டிலும் எத்தனையோ மைல்கள் போய்விட்டார்.
What all little things we get upset with.
என்ன சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் மனத்தாங்கல் அடைகிறோம்.
I told him to come at a certain time and he didn't come.
இத்தனை மணிக்கு வர சொன்னே வரவே இல்ல அவர்.
Oh, what an important person you are.
Oh, நீங்க எவ்வளவு முக்கியமான நபர்.
I remember once,
ஒருமுறை,
not once, in the early days,
ஆரம்ப காலங்களிலே,
in our church when everybody came late for the Sunday morning,
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்துக்கு நிறைய பேர் லேட்டா வர ஆரம்பிச்சாங்க. லேட்டா வந்துட்டு இருந்தாங்க.
I used to get very disturbed.
ரொம்ப மனசுல எனக்கு நான் கஷ்டப்படுவேன்.
Because I was in the military for 11 years and I knew everything must be done on time.
11 ஆண்டுகளாக நான் பட்டாளத்தில் இருந்தபடினாலே எல்லாம் கரெக்ட்டாக அந்தந்த நேரத்துக்கு செய்யப்பட வேண்டும் என்ற பயிற்சியிலே வளர்ந்தவன்.
And the Lord finally told me.
கடைசியாக தேவன் என்னை பார்த்து சொன்னார்.
Don't get disturbed.
நீ இந்த காரியத்தினாலே சலனம் அடைய வேண்டாம்.
This is not a military parade.
இது military parade கிடையாது.
This is my church.
இது என்னுடைய சபை.
And in my church there are kings and there are servants.
என்னுடைய சபையிலே ராஜாக்களும் இருக்கிறார்கள். வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள்.
The servants must always be there on time.
வேலைக்காரர்கள் எப்பொழுதுமே சரியான நேரத்துக்கு வந்துவிட வேண்டும்.
The Maharajas and Maharanis can walk in whenever they like.
மகாராஜாக்களும் மகாராணிகளும் எப்பொழுது வேண்டுமானாலும் காலம் தாழ்ந்து வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம்.
You are not a Maharaja.
நீ ஒரு மகாராஜா கிடையாது, நீ ஒரு வேலைக்காரன்.
சோ 9:30 means you must be there 9:30.
9:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா 9:30 மணிக்கு நீ இருக்க வேண்டும்.
And all those who are servants will be there at 9:30.
ஆவே பணிவிடை ஆவி உள்ள எல்லாருமே 9:30க்கு வந்து விடுவார்கள்.
The Maharajas will walk in at 10 o'clock or 10:30 whenever.
மகாராஜா 10:30 மணி 11 மணிக்கு எப்பொழுது வந்தால் என்னன்னு சொல்லி வட நடவா வருவார்கள்.
Let them come.
அவர்கள் வரட்டும்.
Maybe one day those Maharajas will also become servants.
ஏதோ ஒரு நாளிலே அந்த மகாராஜாவும் வேலைக்காரனாக பணிவிடைக்காரனாக மாறிவிடலாம்.
Be patient.
பொறுமையாயிரு.
Then my heart came at rest.
அப்படி என் உள்ளம் இளைப்பாறலுக்குள்ளாய் வந்தது.
I said, Lord,
ஆண்டவரே,
I am a servant.
நான் ஒரு வேலைக்காரன்.
Till the end of my life I will be a servant.
என் வாழ்க்கையின் முடிவு வரை ஆண்டவரே நான் ஒரு வேலைக்காரனாகவே இருப்பேன்.
It's not my job to decide when the Maharaja comes.
மகாராஜா எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொல்வது என்னுடைய வேலையா?
Supposing you are servant in the factory.
நீங்கள் ஒரு தொழிற்சாலையில ஒரு வேலைக்காரனா இருக்கிறீர்கள்.
You are there on time at 8 o'clock in the morning.
காலையில 8 மணிக்கு நேரா ஆயிடுச்சு, கரெக்டா 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டீங்க.
And then the manager comes only at 9 o'clock.
மேலாளர் 9 மணிக்கு தான் வராரு.
Will you ask him why you came late?
மேனேஜரை பார்த்து ஏன் 9 மணிக்கு வந்தேன்னு கேப்பீர்களா?
There are some elders who talk to people like that.
சில மூப்பர்கள் அப்படி கூட்டத்தில் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
When you hear that,
அப்படி நீங்கள் கேள்விப்படுவீர்களானால்,
you know the elder is a Maharaja.
அங்கே மூப்பர் மகாராஜா என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
He is asking the servants why you came late.
வேலைக்காரலாம் பார்த்து ஏன் காலம் தாழ்ந்து வருகிறீர்கள் கேட்கிறார்.
I was also a Maharaja once till God made me a servant.
என்னையும் தேவன் பணிவிடைக்காரனை மாற்றும் முன்பதாக நான் மகாராஜாவாக தான் இருந்தேன்.
I want to encourage all of you to be servants.
உங்கள் எல்லாருமே நீங்கள் பணிவிடைக்காரலாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to honor you.
உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.
In everything in our life.
எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும்
your name be glorified.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே.
Through us and our churches.
எங்கள் மூலமாகவும் சபையின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.